صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد மறுமை நாளின் நிகழ்வுகள் என்பது தொடர்பாக ரமலானிலே நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த தொடர் வகுப்பில் ரமலானில் நடைபெறக்கூடிய இறுதி வகுப்பாக இது இருக்கிறது. இந்த பாடங்களிலே நாம் மறுமை நாளையொட்டி அதற்கு முன்னால் நடக்கக்கூடிய சிறிய அடையாளங்களை பார்த்து வருகிறோம். அதாவது இந்த சம்பவங்கள் நடந்ததற்கு பிறகுதான் மறுமை நாள் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறிய சிறிய அடையாளங்களை இந்த பாடங்களிலே நாம் கவனித்திருக்கிறோம். இன்னும் இது சம்பந்தமான பல சிறிய அடையாளங்கள் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் அந்த மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் நடக்கக்கூடிய பெரிய அடையாளங்களும் இருக்கின்றன. அதே போல அந்த மறுமை நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. பின்னால் வரக்கூடிய சந்தர்ப்பங்களிலே நாம் இதனை பார்த்துக் கொள்ளலாம். சென்ற பாடத்திலே நாம் பார்த்ததனுடைய தொடர்ச்சியை இன்றைய பாடத்திலே பார்த்து விடுவோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பல முன்னறிவிப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த காலத்திலே அந்த சம்பவங்கள் நடக்கக்கூடியதாக இல்லை, நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் வஹியின் அடிப்படையில் அல்லாஹினுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே நடக்காத பிற்காலத்திலே நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை முன்னறிவிப்புகளாக செய்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய வஹியினுடைய ஒரு அற்புதமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் பல சம்பவங்கள் பல விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அதிலே இறுதியாக பார்த்த விடயங்கள் அதாவது மார்க் அறிவு உயர்த்தப்படும், மடமை தங்கிவிடும் என்ற ஒரு அடையாளம், அதே போன்று ஹலாலான சம்பாத்தியம் ஹராமான சம்பாத்தியம் என்ன என்பதை மக்கள் பார்க்காமல் அவர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்ற ஒரு நன்மாராயம், அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அமானிதம் மோசடி அமானிதங்கள் அதிலே மோசடி செய்யப்படும், அமானிதங்களை பேண மாட்டார்கள், வாக்குகளை மீறுவார்கள் என்ற அடையாளத்தை பார்த்தோம். அதிலே கடைசியாக நாம் பார்த்தது அந்நிய கலாச்சாரங்கள் யூத கிறிஸ்தவர்களுடைய ரோம் பாரிஸ்களுடைய நடைமுறைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே முழுமையாக அது ஆக்கிரமிக்கும், இது சம்பந்தமான அடையாளங்களை நாம் பார்த்தோம். அந்த யூத கிறிஸ்தவர்களுடைய அடையாளங்களிலே உள்ள ஒரு பகுதிதான் மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்கின்ற ஒரு அம்சம். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் எழுந்து நின்றார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள், இந்த விஷயத்தை நீங்கள் செய்யாதீர்கள், இது ரோம் பாரிஸ்களுடைய வேலை என்று சொன்னார்கள். அதே போல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அஹ்மதி என்ற கிரந்தத்திலே 12345 இலக்கத்திலே வருகிறது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்களாகவும் கண்ணியமானவர்களாகவும் இருந்தார்கள், மிகப்பெரிய ஒரு ஆசானவர்கள். ஆனால் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது அந்த சஹாபாக்கள் எழுந்து மரியாதை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இந்த எழுந்து மரியாதை செய்வது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காது, அதனை அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள், அது வெறுத்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே அவ்வளவு பெரிய ஒரு ஆசான், கண்ணியமான, விருப்பத்துக்குரிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் மரியாதை நிமித்தமாக எழும்புவது கிடையாது. ஆனால் இன்று பாடசாலைகளிலே சர்வசாதாரணமாக இந்த விஷயம் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளை எழும்ப சொல்லுகிறார்கள், அதற்காக வேண்டி துன்புறுத்துகிறார்கள். அப்படி எழும்பாத பிள்ளைகளை வந்து பாடத்திலிருந்து விலக்கி வைக்கிறார்கள் என்ற சம்பவங்களை எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். இவையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், முஸ்லிம் மகா வித்யாலயம் என்றெல்லாம் பெயரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் சரியாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால், யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றாதவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த வேலையை செய்யவும் முடியாது, செய்யும்படி யாரையும் வலியுறுத்தவும் முடியாது. இது எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு குற்றம் என்று சொன்னால், திருமிதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் 2755 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் வருகிறது. ஒருமுறை மாவியா ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த சபையில இரண்டு பேர் இருந்தார்கள். மாவியார் அல்லாஹ் ஆட்சி தலைவராக இருந்ததால் அவர்கள் வந்தவுடனே இந்த இரண்டு பேரும் மரியாதைக்காக எழும்பினார். உடனே மாவியார் அல்லாஹ்வர்கள் அவர்களை நிப்பாட்டினார்கள், நீங்கள் எழும்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை சொன்னார்கள், யாருக்கு மக்கள் எழுந்து மரியாதை செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயம் விருப்பமானதாக இருக்கிறது, மனிதர்கள் எழும்ப வேண்டும், எனக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயம் யாருக்கு விருப்பமானதாக இருக்கிறதோ அவர்கள் நரகத்திலே ஒரு இடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அளவுக்கு மார்க்கத்திலே இந்த விஷயம் கண்டிக்கப்பட்டிருந்தாலும், யூத கிறிஸ்தவர்களுடைய நடைமுறையை பின்பற்றி ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றோம் என்ற பெயரிலே மிகப்பெரிய ஒரு தவறுகள் இன்னும் முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு மத்தியிலேயே நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் யூத கிறிஸ்தவர்களுடைய பல விஷயங்கள் இந்த சமுதாயத்திலே ஊடுருவி இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரண வேதனையில் கூட தங்களுடைய முகத்திலே துண்டை போட்டு அதனை முகத்தை துடைத்து விட்டு அதனை வெளியே எடுத்துவிட்டு சொன்னார்கள், யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹு தாலா சபிப்பானாக. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய நபிமார்கள் மரணித்ததற்கு பிறகு இத்தகது குபூர் அம்பியாஹிம் மசாஜித், தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை அவர்கள் பள்ளிகளாக ஆக்கிக் கொள்வார்கள் என்று அவர்களை எச்சரித்து அவர்களை சபித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலே 435 இலக்கத்திலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த விஷயம் கூட இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே மதீனாவிலே, அதாவது அவர்களுடைய கபர் கட்டப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு பல விஷயங்கள், யூத கிறிஸ்தவர்களுடைய விஷயங்கள் இந்த சமுதாயத்திலே ஆக்கிரமிக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய ஒரு அடையாளமாக சொன்ன ஒரு விஷயம். அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம், சுனன் அபூதாவுது என்ற கிரந்தத்தில் 4212 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அதாவது நரைத்த முடிக்கு அல்லது நரைத்த தாடிக்கு கருப்பு சாயம் தீட்டுவது. இதுவும் மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது பிற்காலத்தில் கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு விஷயம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள், யகூனு கவ்மன் யஹ்லிபூன ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலத்தில் இறுதி காலத்திலே ஒரு சில சமூகம் தோன்றுவார்கள், அவர்கள் தங்களுடைய முடிகளுக்கு கருப்பினால் நிறம் தீட்டுவார்கள், சாயம் தீட்டுவார்கள். கஹவாசிலில் ஹமாம், புறாக்களின் இறகுகளை போன்று அவர்களுடைய அந்த தாடியின் கருப்பு நிறங்கள் இருக்கும். இவர்களுக்குரிய தண்டனை என்னவென்றால், இவர்கள் சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இதுவும் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக நாங்கள் பரவலாக பார்க்கிறோம். முடிகள் நரைத்து விட்டால் தங்களுடைய அந்த வயது முதிர்வை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இளமையாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான வேலைகளிலே அவர்கள் ஈடுபடுவார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் சுவனத்தின் வாடை கூட அவர்களுக்கு அடிக்காது. எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு குற்றம் இது, பிற்காலத்திலே அதிகமாக காணப்படும். எனவே நாங்கள் நரைத்த முடிக்கு கருப்பை தவிர்ந்த ஏனைய சாயங்களை அடித்துக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை பிடிக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறார்கள். சஹி முஸ்லிமிலே 2102 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி. அவருடைய தாடியும் அவருடைய முடியும் நரைத்ததன் காரணமாக மிக வெள்ளை வெளையரென்று இருந்தது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கையிரு ஹாதா பிஷயின், ஏதாவது ஒரு நிறத்தை கொண்டு இவருடைய இந்த முடியையும் தாடியின் நிறத்தை மாற்றிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு, வஜித்தனிபு சவாத், கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே முடிக்கும் தாடிக்கும் அது பழுத்து விட்டால் சாயம் தீட்டுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை. இந்த விஷயத்தில் கூட நீங்கள் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், அவர்கள் முடிகள் தாடிகள் பழுத்து விட்டால் சாயம் தீட்ட மாட்டார்கள், நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்து சாயம் தீட்டுங்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சாயம் தீட்டினால் கருப்பை தவிர உள்ள ஏனைய சாயங்களை தான் தீட்ட வேண்டும். எங்களிடத்திலே காணப்படக்கூடிய ஒரு சில சகோதரர்களிடத்திலே கூட இந்த ஒரு தவறு நிகழ்வது விளங்குகிறது. அதாவது அவர்களுடைய தாடி கருப்பு நிறத்திலே ஆக்கப்படுகிறது, ஆனால் அவர்கள் அதற்கு பிரவுன் அல்லது டார்க் பிரவுன், அதாவது கோப்பி, கடுமையான கோப்பி என்று அதனை பாவித்து அடிக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக நேரடியாக அதனை பார்க்கின்ற பொழுது கருப்பு நிறமாக தென்படுகிறது. அது கொஞ்சம் மங்கி கோப்பி கலருக்கு வரக்கூடிய நேரத்தில் அடுத்த ஒரு சாயத்தை அடித்து விடுவார், மீண்டும் அது கருப்பு கலருக்கு மாறிவிடும். இது தவிர்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த ஒரு விஷயம் மறுமை நாளினுடைய ஒரு அடையாளங்களிலே ஒன்று. அதே போல மறுமை நாளின் அடையாளங்களிலே ஒன்று பள்ளியை வைத்து பெருமையடிப்பது. இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுனன் அபூ தாவூத் என்ற கிரந்தத்திலே 449வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா யதபாஹன் நாஸு ஃபில் மசாஜித், பள்ளிகள் விஷயத்திலே அதை அழகாக கட்டுவது, பெரிதாக கட்டுவது, மினாராக்களை உயர்த்தி கட்டுவது, அந்த பள்ளியிலே அலங்கரிப்பு வேலைகளை செய்வது, அதிகமான ஒளி வடிவங்களை ஏற்படுத்துவது, வெளிச்சங்களை கவர கண்ணுக்கு கவரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவது, இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி தங்களுடைய பள்ளிகளை வைத்து பெருமையடிக்கக்கூடிய ஒரு காலம் மறுமையினால் நெருங்குகின்ற பொழுது வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதையும் நாங்கள் மிக தெளிவாக பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை பொறுத்தவரையில் பள்ளிகள் மிக மிக பலவீனமான ஒரு கோலத்திலே தான் இருந்தன. அதாவது சரியான அமைப்பு இல்லை, தரையெல்லாம் வெறும் கற்களாக இருக்கும், கற்களிலே தான் சஹாபாக்கள் சுஜூது செய்வார்கள். அதே போன்று கூரை அமைப்பு கூட சரியாக இருக்காது. லைலத்துல் கத்ர் அடையாளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுஜூது செய்துவிட்டு பார்த்தால் நெற்றியிலே அந்த அவர்களுடைய அந்த மழை பெய்ததன் காரணமாக அந்த ஈரங்கள் அப்படி அப்பி இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த அளவு கவர்ச்சி இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பள்ளிகள் இருந்தன. ஆனால் பிற்காலத்திலே அந்த நிலைமை மாறும் என்று சொன்னார்கள். மறுமை நாளுடைய ஒரு அடையாளம் பள்ளியை அழகழகாக கட்டி மினாராக்களை மிக உயர்த்தி கட்டி மக்கள் அதனை வைத்து பெருமை அடித்துக் கொள்வார்கள். அந்த பள்ளியிலே வந்து யார் தொழுவது, யார் அதிலே பிரயோஜனப்படுவது, கூடுதலாக யார் வந்து பள்ளியோடு தொடர்பாக இருப்பது, யார் அதிகமாக அந்த பள்ளி யாருடைய பள்ளிகளிலே அதிகமாக தொழுகிறார்கள், இதை பற்றி எந்த ஒரு கவலையும் இருக்காது. யாருடைய பள்ளி அழகாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது, கவர்ச்சியாக இருக்கிறது, இதனை வைத்து மக்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதையும் நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். சில பள்ளிகளிலே தொழுவதற்கு கூட ஆள் இல்லை. பாங்க சொல்வதும் அவர்தான், இகாமத் சொல்வதும் அவர்தான், தொழுகை நடாத்துவதும் அவர்தான். பக்கத்திலே நின்று தொழுவதற்கு கூட ஆள் இல்லாத பள்ளிகள் இருக்கின்றன என்று அவர்களிலே பிரிவுகளிலே உள்ளவர்கள் கூட சொல்லிக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இது கூட மறுமை நாளுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை நாளுடைய அடையாளங்கள் இன்னும் பலவற்றை சொன்னார்கள். அதில் முக்கியமான இறுதி ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதாவது இரத்த உறவுகள் துண்டிக்கப்படும். மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது இந்த இரத்த உறவுகளுக்கு சரியான ஒரு மதிப்புகள் இருக்காது. சாதாரண சின்ன சின்ன விடயங்களுக்காக இரத்த உறவுகளை மனிதர்கள் துண்டித்துக் கொள்வார்கள். அகமது என்ற கிரந்தத்திலே 3870 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, அதிலே சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் ஒரு விஷயம் வகதுல் அர்ஹாம், அந்த மறுமையினால் நெருங்குகின்ற பொழுது அதிகமாக இரத்த உறவுகளை துண்டித்துக் கொள்வார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இன்று சர்வசாதாரணமாக சொத்து பிரச்சனைகளிலும் அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளிலும், ஒரு திருமணம் என்று ஒன்று வந்து அந்த திருமணத்திலே சில நேரங்களில் அவர்களுடைய பெயரை அழைப்பதற்கு விடுபட்டு விட்டால் உடனே பெரிய ஒரு பிரச்சனையும் குழப்பமும் அந்த இரத்த உறவை துண்டிக்கின்ற விஷயங்களும் நடந்துவிடும். ஏதாவது சிறு பிள்ளைகளுடைய விஷயத்திலே கூட அவர்கள் சண்டை பிடித்து பிரச்சனைப்பட்டுக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இரத்த உறவுகளை துண்டிப்பது என்பது மிக பாரதூரமான ஒரு பிழையான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே 5984 இலக்கத்திலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஜுபைர் இப்னு முத்ஈம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யத்குலுல் ஜன்னத காத்இன், யார் இரத்த உறவை துண்டிக்கிறானோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு விஷயம்தான் இந்த இரத்த உறவை துண்டிப்பது. இவரை இதனை துண்டிப்பவர்களுக்கு சுவனம் கிடையாது, சுவனம் அவர்களால் நுழைய முடியாது. அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ் அஹமது என்ற கிரந்தத்திலே 10272 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன அமால பனி ஆதம் துஅரலு குல்ல கமீஸின் லைலத்தல் ஜும்ஆ, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் வியாழக்கிழமையிலும் மனிதர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகின்றன. பலா யக்பலு அமல காத்தி ரஹிமின், இதிலே அல்லாஹு தாலா எல்லோருடைய நன்மையும் ஏற்றுக்கொள்வான், அதற்காக வேண்டி மன்னிப்பு கொடுப்பான். ஆனால் எவர்கள் இரத்த உறவை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய அந்த அமல்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த விஷயத்திலே சகோதரர்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாம் கேள்விப்படுகிறோம், ஒரு சில சகோதரர்களுக்கு மத்தியிலே இந்த இரத்த உறவுகள் விஷயத்திலே விரிசல் இருக்கிறது. அவர்கள் பல வருடங்களாக தங்களுக்கு மத்தியிலே சரியான உறவு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். ஒரு எதிரியை பார்ப்பது போன்று அவர்களை பார்க்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இது எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த இரத்த உறவை துண்டிப்பவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சுவனம் செல்லவும் மாட்டார்கள். ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும், இரத்த உறவுகளோடு நான் சேர்ந்து நடக்கிறேன், நான் நல்ல நண்பாக இருக்கிறேன், அவர்களோடு சேர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள், அதனால் நானும் புறக்கணிக்கிறேன் என்ற ஒரு சிந்தனை ஒரு சிலருக்கு இருக்கிறது. அதன் காரணமாக ஒரு முறை அவர்களை பார்க்கிற நேரத்தில் அவர்கள் முகத்தை திருப்பி விட்டால் அடுத்த முறையிலிருந்து இவர்களும் முகத்தை திருப்புவர். ஒருமுறை அவர்களோடு நன்றாக நடப்போம் என்ற எண்ணத்திலே அவரோடு கதைக்க முற்பட்டால் அல்லது நன்றாக நடந்தால் அவர்கள் ஒரு வேறொரு ஆக்ஷனை வேறொரு செயற்பாட்டை காட்டியவுடன் அதன் காரணமாக இவர்களும் அந்த நிலைக்கு தள்ளப்படுவது. இந்த விஷயமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தடுத்தார்கள், செய்ய முடியாது. சரியான மார்க்க அறிவு உள்ள ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய ஒரு வேலை அல்ல. ஏனென்றால் சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 2558 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார், قال يا رسول الله ان لي قرابه اصلهم ويقطعوني, எனக்கு சில நெருங்கிய சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள், நெருங்கிய உறவினர்கள், அவர்களை நான் சேர்ந்து நடக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை துண்டித்து நடக்கிறார்கள். வஉஸ்தீனு இலைஹும் வயஸீஊன இலைய, நான் அவர்களோடு நல்ல முறையிலே நடக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னோடு பிழையான முறையிலே நடந்து கொள்கிறார்கள். வாஹ்லும் அன்ஹும், அவர்களுக்காக வேண்டி நான் இரக்கம் காட்டுகிறேன், அன்பாக நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் வயஜ்ஹலூன அலை, அவர்கள் என்னை கண்டுகொள்கிறார்கள் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லி நான் இதற்கு என்ன செய்ய என்ற ஒரு விஷயத்தை கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைன் குன்த கமா குல்த, நீ சொல்வது போன்று நடக்குமேயானால், ஃபக அன்னமா துசிஃபுஹுல் அல்மல், நீ அவர்களோடு சேர்ந்து நடப்பதும் அவர்களோடு உறவாடுவதும் அவர்களோடு நல்ல வார்த்தைகளை பேசுவதும் அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய நெருப்பை போன்றது, அதனை அவர்கள் சரியாக உள்வாங்காவிட்டால், அவர்கள் உனக்கு எதிராக செயல்பட்டால், இப்போ நீ என்ன செய்கிறாய், அவர்களுக்கு நரகத்திலே ஒரு பகுதியைத்தான் கொடுக்கிறாய், இவர்கள் இப்படி நடப்பதன் காரணமாக உன்னின் மூலமாக அவர்கள் நரகத்திற்குரிய ஒரு வழியைத்தான் தேடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா யஸாலு மஅக மினல்லாஹி லஹீரன் அலைஹிம் மதும் தஆலா தாலிக், இதே நிலைமையிலே நீ போய் சேருகின்ற பொழுது அவர்கள் சேருவதில்லை, நீ நன்றாக நடந்தால் அவர்கள் நன்றாக நடப்பதில்லை, நீ நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்று அவர்கள் மீது ஆதரவு வைத்தால் அன்பு வைத்தால் அவர்கள் கண்டுகொள்வதில்லை, இதே நிலைமை நீடிக்குமாக இருந்தால் உனக்காக வேண்டி அல்லாஹ்விடமிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார், நீயும் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இரண்டு தரப்பு, ஒரு தரப்பு மோசமாக இருந்தாலும் அடுத்த தரப்பு சரியாக இருந்து கொள்ள வேண்டும். அதில் எந்த ஒரு அதாவது மதிப்பு குறைவோ அல்லது ஏதாவது அதனால் என்னுடைய கண்ணியம் பாதிக்கப்படுகிறது என்றோ அல்லது ஷைத்தானுக்கு இடம் கொடுப்பதோ, நாங்கள் தானே இறங்கி போகிறோம் அவர் இறங்கி வருவதாக இல்லையே என்று அங்கலாய்ப்பதோ, இதெல்லாம் தேவையே இல்லை. அவர்கள் சேர்ந்து நடக்க வேண்டும், அன்பாக நடக்க வேண்டும். அவர்கள் புறக்கணித்தாலும் அவர்கள் சேர்ந்து நடப்பதை விட்டுவிடக்கூடாது. அவர்கள் புறக்கணித்தால் அவர்களுக்குத்தான் நெருப்பு கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். இவர் சேர்ந்து நடக்கும் வரைக்கும் இவருக்காக வேண்டி அல்லாஹு தாலா ஒரு மலக்கை சாட்டி விடுவான், இவரோடு இவருக்கு உதவியாக அந்த மலக்கு இருப்பார் என்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இரத்த உறவு துண்டிக்கப்படுகின்ற விஷயமும் அதிகமாக துண்டிக்கப்படுவது மறுமையிலானுடைய ஒரு அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மறுமையினால் தொடர்புடைய பல அடையாளங்கள், சிறு சிறு அடையாளங்கள் இன்னும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது ரமலானுக்கு பிறகாவது நாங்கள் பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك